ஓம் சாந்தி. 6/11/2024. இனிமையான குழந்தைகளே, பாபாவின் பார்வை எல்லை மற்றும் எல்லை இல்லாதவற்றை கடந்து செல்கிறது. நீங்கள் கூட எல்லை மற்றும் எல்லையற்றது இவற்றை கடந்து செல்ல வேண்டும். கேள்வி: உயர்ந்ததிலும் உயர்ந்த ஞான ரத்தினங்களின் தாரணை எந்த குழந்தைகளுக்கு நன்றாக அமைகிறது? பதில்: யாருடைய புத்தியின் நினைவு ஒரு தந்தையுடன் உள்ளதோ, தூய்மையாக ஆகியுள்ளார்களோ, அவர்களுக்கு இந்த ரத்தினங்களின் தாரணை நன்றாக ஆகும். இந்த ஞானத்திற்காக சுத்தமான பாத்திரம் வேண்டும். தப்பும் தவறுமான எண்ணங்கள் முடிந்து போய்விட வேண்டும். தந்தையை நினை செய்து செய்து பாத்திரம் தங்கமாக ஆகிவிடும் பொழுதுதான் ரத்தினங்களை அதில் வைக்க முடியும். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து தினந்தோறும் புரிய வைக்கிறார். ஞானம், பக்தி மற்றும் வைராகியத்தினுடையதாக இந்த சிருஷ்டி சக்கரம் அமைக்கப்பட்டுள்ளது என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. புத்தியில் இந்த ஞானம் இருக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் எல்லை மற்றும் எல்லை இல்லாதவற்றை கடந்து செல்ல வேண்டும். தந்தை எல்லை மற்றும் எல்லை இல்லாதவற்றிற்கு அப்பாற்பட்டவர். அதனுடைய பொருளை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கிறார். ஞானம் பக்திக்கு பின்னால் இருப்பது வைராகியம் என்ற தலைப்பு பற்றி புரிய வைக்க வேண்டும். ஞானத்திற்கு பகல் என்று கூறப்படுகிறது. அப்பொழுது புது உலகமாக இருக்கும். அதில் இந்த பக்தி என்ற அறியாமை இருக்காது. அது எல்லைக்கு உட்பட்ட உலகமாக இருக்கும். ஏனென்றால் அங்கு மிகவும் குறைவானோர் இருப்பார்கள். பிறகு மெல்ல மெல்ல விருத்தியாகிறது. பாதி காலத்திற்கு பிறகு பக்தி ஆரம்பமாகிறது. அங்கு சந்நியாச தர்மம் இருக்கவே இருக்காது. துறவரம் அல்லது தியாகம் இருப்பது இல்லை. பிறகு பின்னால் சிருஷ்டி விருத்தி அடைகிறது. மேலிருந்த ஆத்மாக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கு விருத்தியாகிக் கொண்டே இருக்கிறது. எல்லைக்கு உட்பட்டதிலிருந்து ஆரம்பமாகிறது. எல்லைக்கு அப்பார் செல்கிறது. தந்தையினுடைய பார்வை எல்லை மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்டது. இவற்றையும் கடந்து செல்கிறது. எல்லைக்கு உட்பட்டதில் எவ்வளவு குறைவான குழந்தைகள் இருப்பார்கள்? பிறகு ராவண ராஜ்யத்தில் எவ்வளவு விருத்தி ஆகிவிடுகிறது என்பதை அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் எல்லை மற்றும் எல்லை இல்லாதவற்றை கடந்து செல்ல வேண்டும். சத்தியுகத்தில் எவ்வளவு சிறிய உலகமாக இருக்கும்? அங்கு சந்நியாசம் அல்லது வைராகியம் ஆகியவை இருக்காது. பின்னால் துவாபர யுகம் முதற்கொண்டு மற்ற தர்மங்கள் ஆரம்பமாகின்றன. சந்நியாச தர்மமும் இருக்கும். அவர்கள் வீடு வாசலை துறவரம் செய்கிறார்கள். அனைவரையும் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்கு ஹடயோகம் மற்றும் எல்லைக்கு உட்பட்ட சந்நியாசம் என்று கூறப்படுகிறது. வீடு வாசலை மட்டும் விட்டுவிட்டு காட்டிற்கு செல்கிறார்கள். துவாபரம் முதல் பக்தி ஆரம்பமாகிறது. ஞானம் இருப்பதே இல்லை. ஞானம் என்றால் சத்தியுகம், த்ரேதாயுகம். பக்தி என்றால் அறியாமை மற்றும் துக்கம். இதை நல்ல முறையில் புரிய வைக்க வேண்டியுள்ளது. பிறகு துக்கம் மற்றும் சுகத்தை கடந்து செல்ல வேண்டும். எல்லைகள் மற்றும் எல்லையற்றவைகளை கடந்து செல்லுதல். மனிதர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள் அல்லவா? எதுவரை சமுத்திரம் உள்ளது, ஆகாயம் உள்ளது, அதிகமாக முயற்சி செய்கிறார்கள். ஆனால் முடிவை அடைய முடிவது இல்லை. ஆகாய விமானத்தில் செல்கிறார்கள். அதில் கூட மீண்டும் திரும்பி வரக்கூடிய அளவிற்கு எரிபொருள் தேவை அல்லவா? மிகவும் தொலை தூரத்திற்கு செல்கிறார்கள். ஆனால் எல்லைக்கு அப்பால் செல்ல முடியாது, எல்லைக்கு உட்பட்டவரைதான் செல்வார்கள். நீங்களோ எல்லைக்கு உட்பட்டது, எல்லையற்றது இரண்டையும் கடந்து செல்கிறீர்கள். முதலில் புது உலகத்தில் எல்லை இருக்கும் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். மிகவும் குறைவான மனிதர்கள் இருப்பார்கள். அதற்கு சத்தியுகம் என்று கூறப்படுகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு படைப்பின் முதல் இடை கடைசி பற்றிய ஞானம் இருக்க வேண்டும். இந்த ஞானம் வேறு யாரிடமும் கிடையாது. உங்களுக்கு புரிய வைப்பவர் தந்தை. அந்த தந்தை எல்லைக்கு உட்பட்டது மற்றும் எல்லையற்றவற்றிற்கு அப்பாற்பட்டு இருக்கிறார். வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. படைப்பினுடைய முதல் இடை கடைசி பற்றிய ரகசியத்தை புரிய வைக்கிறார். பிறகு இவற்றை கடந்து செல்லுங்கள் என்று கூறுகிறார். அங்கோ எதுவும் இருப்பது இல்லை. எவ்வளவுதான் தூரம் சென்றாலும் கூட ஆகாயமே ஆகாயம்தான். இதற்கு எல்லை எல்லை இல்லாதவற்றிற்கு அப்பாற்பட்டது என்று கூறப்படுகிறது. எந்த முடிவையும் அடைய முடியாது. முடிவில்லாதது என்று கூறுவார்கள். முடிவில்லாதது என்று கூறுவதோ எளிது. ஆனால் முடிவு என்பதன் பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு தந்தை அறிவளிக்கிறார். நான் எல்லையை அறிந்துள்ளேன், எல்லையற்றவற்றை அறிந்துள்ளேன் என்று தந்தை கூறுகிறார். இந்த இந்த தர்மம் இந்தந்த காலத்தில் ஸ்தாபனையாகியுள்ளது. சத்தியுகத்தின் எல்லையை நோக்கி கவனம் செல்கிறது. பிறகு எல்லையில்லாத கலியுகத்தை நோக்கி பார்வை செல்கிறது. பிறகு நாம் கடந்து சென்று விடுவோம். அங்கே எதுவும் கிடையாது. சூரியன் சந்திரனுக்கும் மேலே நாம் செல்கிறோம். அங்கு நாம் சாந்தி தாமம் இனிமையான இல்லம் உள்ளது. அப்படியும் சத்தியுகம் கூட இனிமையான இல்லம். அங்கு அமைதி இருக்கிறது. பிறகு ராஜ்ய பாக்கியத்தின் சுகம் இருக்கும். இரண்டும் உள்ளது. வீடு சென்றீர்கள் என்றால் அங்கு அமைதி மட்டுமே இருக்கும். சுகத்தின் பெயரை எடுக்க மாட்டார்கள். இப்பொழுது நீங்கள் அமைதியை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். மேலும் சுகம் அமைதி இரண்டையும் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். அங்கு அமைதியும் இருக்கும், சுகத்தின் ராஜ்யம் கூட இருக்கும். மூல வதனத்தில் சுகத்தின் விஷயம் கிடையாது. அரைக்கல்பம் உங்களுடைய ராஜ்யம் நடக்கிறது. பிறகு அரைக்கல்பத்திற்கு பிறகு ராவண ராஜ்யம் வருகிறது. ஐந்து விகாரங்களின் காரணத்தினால்தான் அசாந்தி இருக்கிறது. 2500 வருடங்கள் நீங்கள் ஆட்சி புரிகிறீர்கள். பிறகு 2500 வருடங்களுக்கு பிறகு ராவண ராஜ்யம் ஏற்படுகிறது. அவர்களோ லட்சக்கணக்கான வருடங்கள் என்று எழுதிவிட்டார்கள். ஒரே அடியாக முட்டாள் போல ஆகிவிட்டுள்ளார்கள். 5000 வருடங்களின் கல்பத்தை லட்சக்கணக்கான வருடங்கள் என்று கூறிவிடுவது முட்டாள்தனம் என்றுதானே சொல்வார்கள். சிறிதளவு கூட பண்பாடு இல்லை. தேவதைகளிடம் எவ்வளவு தெய்வீக பண்பாடு இருந்தது. இது இப்பொழுது பண்பாடற்றதாக ஆகிவிட்டுள்ளது. ஒன்றும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அசுர குணங்கள் வந்துவிட்டுள்ளன. இதற்கு முன்பு நீங்கள் கூட ஒன்றும் அறியாமல் இருந்தீர்கள். காம வாளை செலுத்தி முதலிடை கடை துக்கமுடையவர்களாக ஆக்கிவிடுகிறார்கள். எனவே அவர்களுக்கு ராவண சம்பிரதாயம் என்று கூறப்படுகிறது. ராமர் குரங்கு சேனையை எடுத்துக்கொண்டார் என்று காண்பித்து உள்ளார்கள். ராமச்சந்திரர் திரேதாவின் உடையவர் ஆவார். அங்கு பிறகு குரங்கு எங்கிருந்து வந்தது? மேலும் பிறகு கூறுகிறார்கள், ராமருடைய சீதை தூக்கிச் செல்லப்பட்டார். இப்பேற்பட்ட விஷயங்கள் அங்கு நடக்கவே இல்லை. ஜீவராசிகள் மிருகங்கள் ஆகியவை இங்கு 84 லட்சம் உயிரினங்கள் இருப்பது போல அங்கு சத்தியுகம் திரேதாயுகத்தில் அந்த அளவு இருக்குமா என்ன? இந்த முழு எல்லை இல்லாத நாடகத்தை தந்தை வந்து புரிய வைக்கிறார். குழந்தைகள் மிகவும் தொலைநோக்கு தன்மையுடையவராக வேண்டும். இதற்கு முன்பு உங்களுக்கு எதுவும் தெரியாமல் இருந்தது. மனிதர்களாக இருந்தும் கூட பெரியவர் யார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான். உன்னுடைய பெயர் மிக மேலானது என்று பாடுகிறார்கள். இப்பொழுது உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை, உங்களிலும் கூட வரிசைப்படியாக தான் இருக்கிறீர்கள். தந்தை எல்லை மற்றும் எல்லையற்ற இரண்டின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். அதற்கு அப்பால் எதுவும் கிடையாது, அது நீங்கள் இருப்பதற்கான இடம், அதற்கு பிரம்மாண்டம் என்று கூறுகிறார்கள். எப்படி இங்கு நீங்கள் ஆகாய தத்துவத்தில் அமர்ந்துள்ளீர்கள்? இதில் ஏதாவது தெரிய வருகிறதா என்ன? ரேடியோவில் ஆகாஷவாணி என்கிறார்கள். இப்பொழுது இந்த ஆகாயம் முடிவில்லாதது, முடிவை அடையவே முடியாது. எனவே ஆகாஷவாணி என்று கூறுவதால் மனிதர்கள் என்ன புரிந்து கொள்வார்கள்? இந்த வாய் என்பது வெளி ஆகும், வாயிலிருந்து பேச்சு வெளிப்படுகிறது, இதுவோ சாதாரண விஷயமாகும். வாயிலிருந்து குரல் வெளிப்படுவதற்கு ஆகாஷவாணி என்று கூறப்படுகிறது. தந்தை ஆகாயத்தின் மூலமாக வாணி நடத்த வேண்டியுள்ளது. குழந்தைகளாகிய உங்களுக்கு தன்னை பற்றிய முழு ரகசியத்தை கூறியுள்ளார். உங்களுக்கு நம்பிக்கை உள்ளது. மிகவும் சுலபமான விஷயம். எப்படி நாம் ஆத்மாவாக இருக்கிறோமோ அதே போல தந்தையும் பரம ஆத்மா ஆவார். உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மா ஆவார். அனைவருக்கும் அவரவரது பாகம் கிடைத்துள்ளது. அனைவரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான். பிறகு இல்லற மார்க்கத்தின் ஜோடி மேரு. பிறகு வரிசைப்படியாக எவ்வளவு பெரியதாக ஆகிவிடுகிறது. எவ்வளவு கோடிக்கணக்கான மணிகள், அதாவது ஆத்மாக்களின் மாலை ஆகும். இவை எல்லாமே படிப்பு. தந்தை என்ன புரிய வைக்கிறாரோ அதை நல்ல முறையில் புத்தியில் தாரணை செய்யுங்கள். விருட்சத்தின் விளக்கத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். விதை மேலே இருக்கிறார். இது பலவிதமான விருட்சம் ஆகும். இதனுடைய ஆயுள் எவ்வளவு? விருட்சம் விருத்தியடைந்து கொண்டே இருக்கிறது. எனவே நாள் முழுவதும் புத்தியில் இதே இருக்க வேண்டும். இந்த சிருஷ்டி என்ற கல்ப விருட்சத்தின் ஆயுள் முற்றிலும் மிகச்சரியாக உள்ளது. 5000 வருடங்களில் ஒரு நொடியின் வித்தியாசம் கூட ஏற்பட முடியாது. குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இப்பொழுது எவ்வளவு ஞானம் உள்ளது? யார் மிகவும் திடமாக இருக்கிறார்களோ அவர்களுடைய புத்தியில் இருக்கும். திடமானவர்களாக எப்பொழுது ஆக முடியும் என்றால் தூய்மையாக இருக்கும் பொழுது. இந்த ஞானத்தை தாரணை செய்ய வேண்டும் என்றால் தங்க பாத்திரமாக வேண்டும். பிறகு எவ்வளவு சுலபமாக ஆகிவிடும் என்றால் எப்படி பாபாவிற்கு சுலபமாக ஆகிவிடுகிறதோ அதுபோல பிறகு உங்களுக்கும் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் என்று கூறுவார்கள். பிறகு வரிசைப்படியான முயற்சியின் அடிப்படையில் மாலையின் மணி ஆகிவிடுவீர்கள். இது போன்ற விஷயங்களை பாபாவை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. இந்த ஆத்மா கூட புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். தந்தை இந்த சரீரத்தின் மூலமாகத்தான் புரிய வைக்கிறார். தேவதைகளின் சரீரத்தின் மூலமாக அல்ல. தந்தை நடிக்க வேண்டியுள்ளது. 5000 வருடங்களுக்கு பின்னால் வந்து பாகத்தை ஏற்று நடிப்பார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் நானே ஆவேன் என்று தந்தை புரிய வைக்கிறார். பிறகு இருப்பது மேரு. யார் துவக்கத்தில் மகாராஜா மகாராணியாக இருக்கிறார்களோ அவர்களை மீண்டும் போய் கடைசியில் ஆதிதேவன் ஆதிதேவி ஆகிறார்கள். இந்த முழு ஞானம் உங்கள் புத்தியில் உள்ளது. நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் சென்று புரிய வைத்து வைத்தீர்கள் என்றால் ஆச்சரியப்படுவார்கள். இவர்களோ சரியாகத்தான் கூறுவார்கள், மனித சிருஷ்டியின் விதை ரூபமானவர் ஞானம் நிறைந்தவர் ஆவார். அவரை தவிர வேறு யாரும் ஞானத்தை கொடுக்க முடியாது. இந்த அனைத்து விஷயங்களையும் தாரணை செய்ய வேண்டும். ஆனால் குழந்தைகளுக்கு தாரணையாவதில்லை, இருப்பதோ மிக எளிதான விஷயங்கள். எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. இதில் யாத்திரை வேண்டும். அப்பொழுதுதான் தூய்மையான பாத்திரத்தில் ரத்தினங்களை வைக்க இயலும். இவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த ரத்தினம். பாபா வைர வியாபாரியாக இருந்தார். மிகவும் நல்ல வைரங்கள், மாணிக்கங்கள் ஆகியவை வந்து கொண்டிருக்கும். அதை பிறகு வெள்ளி டப்பாவில் பஞ்சு போன்றவற்றையெல்லாம் போட்டு அழகாக வைத்திருப்பார். யாராவது பார்த்தார்கள் என்றால் இது முதல் தரமானது என்பார்கள். இதுவும் அவ்வாறே ஆகும். நல்ல பொருள் நல்ல பாத்திரத்தில் வைக்கப்படும் பொழுது அழகாக இருக்கும். உங்களுடைய காதுகள் கேட்கின்றன, அதில் தாரணையாகிறது. தூய்மையாக இருந்தீர்கள், புத்தியின் நினைவு தந்தையிடம் இருந்தது என்றால் தாரணை நன்றாக ஆகும். இல்லை என்றால் அனைத்தும் வெளியேறிவிடும். ஆத்மா மிக சிறியதாக இருக்கிறது. அதில் எவ்வளவு ஞானம் நிரம்பி உள்ளது, எவ்வளவு நல்ல தூய்மையான பாத்திரம் வேண்டும். எந்த ஒரு சங்கல்பம் கூட எழக்கூடாது. தப்பும் தவறுமான சங்கல்பங்கள் அனைத்தும் நின்று போய்விட வேண்டும். அனைத்து பக்கங்களிலிருந்தும் புத்தியின் நினைவை அகற்ற வேண்டும். என்னை நினைவு செய்து செய்து பாத்திரத்தை தங்கமாக ஆக்கிவிட்டீர்கள் என்றால் ரத்தினங்களை வைக்க முடியும். என்னுடன் நினைவு வைத்து வைத்து பாத்திரத்தை தங்கமாக்கி விட்டீர்கள் என்றால் ரத்தினங்களை வைக்க முடியும். பிறகு மற்றவர்களுக்கு தானம் அளித்துக் கொண்டே இருப்பீர்கள். பாரதம் மகாதானி என்று ஏற்கப்பட்டுள்ளது. அந்த பணத்தை அநேகர் தானம் செய்கிறார்கள். ஆனால் இது அழிவற்ற ஞான ரத்தினங்களின் தானம். தேகம் உட்பட எதெல்லாம் உள்ளதோ அவை அனைத்தையும் விடுத்து ஒருவரிடம் புத்தியின் நினைவு இருக்க வேண்டும். நாம் தந்தையினுடையவர்கள். இதில்தான் உழைப்பு தேவைப்படுகிறது. தந்தை லட்சியத்தை கூறிவிடுகிறார். முயற்சி செய்வது குழந்தைகளின் வேலை. இப்பொழுதுதான் அந்த அளவு உயர்ந்த பதவியை அடைய முடியும். எந்த ஒரு தீய எண்ணங்கள் வரக்கூடாது. தந்தைதான் ஞானக்கடல், எல்லை எல்லை இல்லாதது. இவற்றை கடந்து இருக்கிறார். எல்லாத்தையும் அமர்ந்து புரிய வைக்கிறார். பாபா நம்மை பார்க்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் நானோ எல்லை மற்றும் எல்லையற்றவைகளை கடந்து மேலே சென்று விடுகிறேன். நான் அங்குதான் இருக்கிறேன். நீங்கள் கூட எல்லை எல்லை இல்லாதவைகளை கடந்து சென்று விடுங்கள். சங்கல்பங்கள் தவறான எண்ணங்கள் எதுவும் வரக்கூடாது. இதில் உழைப்பு வேண்டும். இல்லற காரியங்களில் இருந்தபடியே தாமரை மலருக்கு சமமாக ஆக வேண்டும். கைகள் காரியம் செய்தபடியே இருக்க மனம் நினைவு செய்ய வேண்டும். இல்லறத்தினரோ அநேகர் இருக்கிறார்கள். இல்லறத்தில் இருப்பவர்கள் ஞானத்தை ஏற்று நடத்தும் அளவிற்கு வீட்டில் இருக்கும் குழந்தைகள் எடுப்பது இல்லை. கிளை நிலையங்கள் நடத்துபவர்கள், முரளி வகுப்பு எடுப்பவர்கள் கூட தோல்வியடைந்து விடுகிறார்கள். மேலும் படிப்பவர்கள் மேலே சென்று விடுகிறார்கள். இனி முன்னால் போக போக உங்களுக்கு அனைத்தும் தெரிந்து கொண்டே போகும். பாபா முற்றிலும் சரியாக கூறுகிறார். நமக்கு யார் கற்பித்துக் கொண்டிருந்தார்களோ அவர்களை மாயை சாப்பிட்டு விட்டது. மகாரதியை மாயை ஒரே அடியாக விழுங்கிவிட்டுள்ளது. இப்பொழுது அவர்கள் இல்லாமலேயே போய்விட்டார்கள். மாயை துரோகியாகி விடுகிறார்கள். வெளிநாடுகளில் கூட துரோகியாகி விடுகிறார்கள் அல்லவா? எங்கெங்கோ சென்று அடைக்கலம் புகுகிறார்கள். யார் சக்திசாலியாக இருக்கிறார்களோ அவர்கள் பக்கமாக சென்று விடுகிறார்கள். இந்த சமயத்தில் இறப்பு எதிரிலேயே உள்ளதல்லவா? எனவே மிகவும் வலிமை உடையவர்களிடம் செல்வார்கள். தந்தைதான் சக்திசாலி ஆவார் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். தந்தை சர்வசக்திவான் ஆவார். நமக்கு கற்பித்து கற்பித்து முழு உலகிற்கும் அதிபதியாக ஆக்கிவிடுகிறார். அங்கு அனைத்தும் கிடைத்து விடுகிறது. எந்த ஒரு பொருளையும் அடைவதற்கு நாம் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டி உள்ளது என்ற அளவிற்கு அப்பேற்பட்ட எந்த பொருளும் இருக்காது. அதுவும் வரிசைப்படியான முயற்சிக்கு ஏற்ப பதவி அடைகிறார்கள். தந்தையை தவிர இது போன்ற விஷயங்கள் யாருக்கும் தெரியாது. அனைவரும் பூஜாரி ஆவார்கள். பெரிய பெரிய சங்கராச்சாரியார்கள் ஆகியோர்கள் கூட இருக்கிறார்கள். பாபா அவர்களுக்கு புகழ் கூறுகிறார். முதலில் தூய்மையின் வலிமையினால் பாரதத்தை மிகவும் நன்றாக தாங்குவதற்கு அவர்கள் கருவியாகிறார்கள். அதுவும் கூட சத்துவ பிரதானமாக இருக்கும் பொழுது. இப்பொழுது தமோ பிரதானமாக உள்ளார்கள். அவர்களிடம் என்ன வலிமை உள்ளது? இப்பொழுது உங்களது புத்தியில் முழு ஞானம் உள்ளது. புத்தியில் தாரணையாகி இருக்கட்டும். மேலும் நீங்கள் புரிய வைத்துக் கொண்டே இருங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தைதான் முழு விருட்சத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். குழந்தைகள் இவர்களை போல இனிமையாக ஆக வேண்டியுள்ளது. யுத்தம் நடக்கும் அல்லவா? மாயையின் புயல்கள் அதிகமாக வருகின்றன. அனைத்தையும் சகித்துக் கொள்ள வேண்டியுள்ளது. தந்தையின் நினைவில் இருப்பதால் அனைத்து புயல்களும் போய்விடும். ஆத்தம் தாயி என்ற விளையாட்டை பற்றி கூறுகிறார்கள் அல்லவா? கூழாங்கல்லை வாயில் போட்டுக் கொண்டு விடுவார். அப்பொழுது மாயை போய்விடும். கூழாங்கல்லை எடுத்து விடும் பொழுது மாயை வந்துவிடும். தொட்டாஞ்சினிங்கி உள்ளதல்லவா? கையில் தொட்டீர்கள் என்றால் வாடி போய்விடும். மாயை மிக கூர்மையாக உள்ளது. இவ்வளவு உயர்ந்த படிப்பை படிக்க படிக்க இருந்த இடத்திலேயே கீழே வீழ்த்தி விடுகிறது. எனவே தந்தை புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார், தங்களை சகோதர சகோதரர்கள் என்று உணருங்கள். பிறகு எல்லை மற்றும் எல்லை இல்லாதவற்றை கடந்து சென்று விடுவீர்கள். சரீரமே இல்லை என்றால் பிறகு பார்வை எங்கே போகும்? இவ்வளவு உழைப்பு செய்ய வேண்டும். கேட்டுவிட்டு மனமுடைந்து போய்விடக்கூடாது. கல்ப கல்பமாக உங்களுடைய முயற்சி நடக்கிறது மற்றும் நீங்கள் உங்களது பாக்கியத்தை பெறுகிறீர்கள். படித்திருப்பது அனைத்தையும் மறந்து விடுங்கள் என்று தந்தை கூறுகிறார். மற்றபடி எதை ஒரு பொழுதும் படித்து இருக்கவில்லையோ அதை கேளுங்கள் மற்றும் நினைவு செய்யுங்கள். அதற்கு பக்தி மார்க்கம் என்று கூறப்படுகிறது. நீங்கள் ராஜரிஷி ஆவீர்கள் அல்லவா? தலைமுடி விரிந்திருக்கட்டும், முரளியையும் நடத்துங்கள். சாது சந்நியாசிகள் ஆகியோர் கூறுவதெல்லாம் மனிதர்களின் வாக்கியங்கள். இது எல்லையற்ற தந்தையின் மகா வாக்கியம். சத்யுக திரேதாயுகத்தில் ஞான முரளியின் அவசியம் இல்லை. அங்கு ஞானத்தின் அவசியம் இல்லை, பக்தியின் அவசியமும் இல்லை. இந்த ஞானம் உங்களுக்கு இந்த சங்கம யுகத்தில் தான் கிடைக்கிறது மற்றும் தந்தை தான் கொடுக்கிறார். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, புத்தியில் ஞான ரத்தினங்களை தாரணை செய்து தானம் செய்ய வேண்டும். எல்லை இல்லாதவை மற்றும் எல்லைக்கு உட்பட்டவை இவற்றை கடந்து எப்பேற்பட்ட ஸ்திதியில் இருக்க வேண்டும் என்றால் ஒரு பொழுதும் தப்பும் தவறுமான எண்ணங்கள், தீய எண்ணங்கள் வரக்கூடாது. ஆத்மாக்களாகிய நாம் சகோதர சகோதரர்கள் ஆவோம் என்ற நினைவு இருக்க வேண்டும். இரண்டாவது, மாயையின் புயல்களிலிருந்து தப்பித்து இருப்பதற்காக வாயில் தந்தையின் நினைவு எனும் கூழாங்கல்லை போட்டுக்கொள்ள வேண்டும். அனைத்தையும் அனைத்தையும் சகித்துக் கொள்ள வேண்டும். தொட்டாஞ்சினிங்கி போல ஆகக்கூடாது. மாய இடம் தோற்றுவிடக் கூடாது. வரதானம், எப்பொழுதும் ஒருவரின் அன்பில் மூழ்கியிருந்து ஒரு பாபாவை ஆதரவாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய அனைத்து கவர்ச்சிகளில் இருந்தும் விடுபட்டவர் ஆகுக. எந்த குழந்தைகள் ஒரு தந்தையின் அன்பில் மூழ்கியிருக்கிறார்களோ அவர்கள் அனைத்து பிராப்திகளும் நிரம்பியவர்களாக திருப்தியாக இருப்பார்கள். அவர்களை எந்தவிதமான ஆதரவும் கவர்ந்து இழுக்க முடியாது. அவர்களுக்கு சுலபமாகவே ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அனுபவம் ஏற்படும். அவர்களுக்கு ஒரு பாபா மட்டுமே உலகம். ஒரு பாபா மூலம்தான் அனைத்து சம்பந்தங்களின் ரசனை அனுபவம் ஆகும். அவர்களுக்கு அனைத்து பிராப்திகளின் ஆதாரம் ஒரு பாபா மட்டுமே. எந்த ஒரு வைபவமோ சாதனமோ இல்லை. எனவே அவர்கள் சுலபமாக கவர்ச்சியிலிருந்து விடுபட்டவராக ஆகிவிடுவார்கள். ஸ்லோகன், இயற்கையை தூய்மையாக்க வேண்டும் என்றால் பற்றுதலில் இருந்து முழுமையாக விடுபட்டவர் ஆகுங்கள். ஓம் சாந்தி.